வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மனிதவள பயிற்சியாளர், எழுத்தாளர் மற்றும் மேடை பேச்சாளர் திரு கவி முருகபாரதி அவர்கள் சிகரம் தொட்ட கலாம் பாரதம் போற்றும் பெருந்தகை என்ற தலைப்பில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு நாளன்று பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் கவி முருகபாரதி, தன்னம்பிக்கை பேச்சாளர், மனிதவள பயிற்சியாளர் மற்றும் எழுத்தாளர். இன்று ஜூலை 27, இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள். இந்திய குடியரசுக்கு தான் அவர் முன்னாள் தலைவர். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பொறுத்தவரை அவர் என்னாலும் தலைவர். யாரும் பெறாத் தலைவர், யாதும் பெறாத் தலைவர், நேரும் விழா தலைவர், நாளும் விழா தலைவர், வேறும் வினா தலைவர், வானும் கனா தலைவர், காரும் இலா தலைவர், காணும் உலா தலைவர், தேரும் தொடா தலைவர், தேசம் விடா தலைவர். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தலைவர்தான் அப்துல் கலாம் அவர்கள். அவரை ஏன் இன்றைய இளைஞர்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும்? அவருடைய வீட்டில் அவர் விட்டு சென்ற சொத்துக்கள் என்ன தெரியுமா? 6 பேண்ட், 4 சட்டைகள், 3 சூட்டுகள், 2500 புத்தகங்கள், 46 டாக்டர் பட்டங்கள், 1 பத்மஸ்ரீ விருது, 1 பத்மபூஷன் விருது, 1 பாரத ரத்னா விருது. எல்லா பெருமைகளையும் அவர் வீட்டுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே விட்டு சென்றிருக்கிறார். அவருக்காய் அவர் எதையும் சேர்க்கவில்லை. நான் அவருடைய வீட்டுக்கு சென்று அந்த வீட்டின் எளிமையை உணர்ந்திருக்கிறேன். 2018 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் உள்ள அப்துல் கலாம் அவர்களுடைய வீட்டில் நான் எழுதியிருந்த உனக்கும் ஓர் இடம் உண்டு என்ற நூலை அப்துல் கலாம் அவர்களுடைய அண்ணனும் அவருடைய அண்ணன் மகளும் இணைந்து வெளியிட்டனர். அப்போது ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவரின் வீடு எவ்வளவு எளிமையாக இருந்தது என்பதை கண்டு நான் வியந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திற்கு தன் உழைப்பால் முன்னேறிய ஒருவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் என்பதை, எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தார் என்பதை, எவ்வளவு நாட்டுப்பற்றோடு வாழ்ந்தார் என்பதை, எவ்வளவு தூரம் நாட்டு முன்னேற்றத்திற்காகவே உழைத்தார் என்பதை இன்றைய இளைஞர்கள் அனைவரும் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்வின் உரைக்காக ஒரு 10-12 கேள்விகளை அனுப்பி அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக இந்த உரையை அமைத்து கொள்ளுமாறு புதுகை பண்பலை நிலையத்தார் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இல்லை என்றாலும் கூட அவர்கள் அனுப்பியிருந்த கேள்விகளில் பெரும்பாலானவை இந்த நாட்டை பற்றியும் இன்றைய இளைஞர்கள் பற்றியுமே இருந்தன. அதுவும் சரிதான், வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் இளைஞர்கள் முன்னேற்றத்திற்காகவுமே சிந்தித்த, செயலாற்றிய ஒரு தலைவருடைய நினைவு நாளில் அவரை பற்றி பேசுவதை விட அவருடைய சிந்தனைகளை பற்றி, அவருடைய செயல்திறனை பற்றி, அவர் எதற்காக உழைத்தாரோ அதை பற்றித்தானே பேச வேண்டும். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்ற கலாமின் சிந்தனை இன்றும் பேசப்படுகிறது. ஏன் கனவு காண வேண்டும்? எதை பற்றி கனவு காண வேண்டும்? அதிலேதான் இன்னும் கொஞ்சம் நமக்கு குழப்பம் இருப்பதாக நினைக்கிறேன். கனவு என்ற ஒன்று இல்லை என்றால் நீங்கள் எதையுமே அடைய முடியாது, அல்லது அடைந்த பிறகு கூட அதை வெற்றியா தோல்வியா, எத்தனை சதவீதம் அடைந்திருக்கிறோம் என்றெல்லாம் மதிப்பிட முடியாது. அதற்காகவேனும் கனவு காண வேண்டும். எதை பற்றி கனவு காண வேண்டும்? எப்போதும் எல்லோருடைய கனவும் பொது நலன் குறித்ததாகவே இருக்க வேண்டும், நாட்டை பற்றியதாகவே இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவு பெரியதாக விரிந்ததாக இருந்தால்தான் அதை அடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும். கனவு என்பது ஒரு ஊருக்கு செல்வதற்கான திட்டமிடுதல் போன்றது. எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று தெரிந்தால்தான் அதற்கு பிறகு அந்த ஊரை எவ்வாறு அடைவது, ரயில் பயணமா, பேருந்து பயணமா, மகிழ்வுந்து பயணமா, நடைப்பயணமா அல்லது வானூர்தி பயணமா என்றெல்லாம் திட்டமிடுவதற்கு முதலில் எங்கே செல்ல வேண்டும் என்று தெரிய வேண்டும். அந்த தொலைதூர இலக்கு நீடித்த பார்வைதான் கனவு என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த கனவு அவருக்கு இளமையிலேயே இருந்ததால்தான் இந்தியாவினுடைய கடைக்கோடியான ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இந்தியாவுக்கே குடியரசுத் தலைவராக உயர்ந்தார். குடியரசுத் தலைவராக வர வேண்டும் என்பது அவருடைய கனவாக ஒரு நாளும் இருக்கவில்லை. இந்த நாட்டை வளமாக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய கனவாக இருந்தது. எப்படிப்பட்ட நாடாக மாற வேண்டும் என்றெல்லாம் அவருடைய கனவை அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்கிறேனே. கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடைப்பட்ட சமூக பொருளாதார இடைவெளி குறைந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். சுத்தமான தண்ணீர், அனைவருக்கும் தேவையான எரிசக்தி, எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விவசாயம், தொழில் மற்றும் சேவைத்துறைகள் ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதைக்கு மக்களை அழைத்துச் செல்லும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். பண்பாடு நிறைந்த தரமான கல்வி, சமூக பொருளாதார வேறுபாட்டை மீறி அனைவருக்கும் கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விஞ்ஞானிகளும் அறிவார்ந்த வல்லுநர்களும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் உகந்த நாடாக, ஏற்ற இடமாக இந்தியாவை மாற்ற வேண்டும். தரமான மருத்துவ வசதி அனைவருக்கும் வேறுபாடு இல்லாமல் கிடைக்கக்கூடிய நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். ஒரு பொறுப்பான, வெளிப்படையான, ஊழலற்ற ஆட்சி முறை நிர்வாகம் அமைந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். வறுமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு, கல்லாமை களையப்பட்டு, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு, சமுதாயத்தில் இருக்கும் யாரும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்ற எண்ணம் இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். ஒரு இனிமையான, வளமான, பாதுகாப்பு மிகுந்த, அமைதியான, சுகாதாரமான, வளமிக்க வளர்ச்சி பாதையை நோக்கி பீறுநடை போடக்கூடிய நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். உலகத்திலேயே வாழ்வதற்கு ஏற்ற அருமையான நாடாகவும், வளமான இந்தியாவை நோக்கி வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர்களை பெற்ற நாடாகவும் இந்தியாவை மாற்ற வேண்டும். இப்படி அவருடைய கனவுகள் எல்லாம் இந்தியாவை மாற்றுதல் குறித்து, இந்தியாவை வளமாக்குவது குறித்து, இந்தியாவை முன்னேற்றுவது குறித்தே இருந்ததால்தான் அவரும் முன்னேறினார், நாட்டு முன்னேற்றத்திற்கும் வித்திட்டார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், கனவு என்பது இவ்வளவு விரிந்ததாக, பொதுநலம் சார்ந்ததாக, நாடு குறித்ததாகவே இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜான் எஃப் கென்னடி சொல்வது போல, நாடு எனக்கு என்ன செய்தது என்று கேட்காமல், நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். அதுதான் இங்கே உள்ள ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். நாட்டுப்பற்று என்பது ஏதோ கிரிக்கெட் விளையாட்டின் போது மட்டும் தோன்றுகிற உணர்வு அல்ல, தேசிய பேரிடர்களின் போது மட்டும் தோன்றுகிற உணர்வு அல்ல. நாட்டுப்பற்று என்பது நம்முடைய அன்றாட கடமைகளிலிருந்து, பொறுப்புணர்விலிருந்து தோன்றுகிறது நண்பர்களே. அந்த பொறுப்புணர்வை நாம் சரியாக கையாண்டால் நாட்டு நலனுக்கு அதுவே நம்முடைய பங்களிப்பாக அமையும். எல்லோரும் தேர்தலில் போட்டியிட வேண்டாம், எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக மாற வேண்டிய அவசியமில்லை, எல்லோரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக வேண்டிய அவசியமில்லை. இங்கே எல்லோரும் மிக உயர்ந்த நிலையிலே மற்றவர்களுக்கு கடமையாற்றக்கூடிய தேச பொறுப்பிலேதான் இருக்க வேண்டும், உயர்ந்த பதவியிலேதான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்திய குடிமகனாக ஒவ்வொருவரும் இந்த நாட்டுக்கு சரியாக தன்னுடைய கடமைகளை செய்து வந்தாலே போதும், அதுவே சிறப்பாக இருக்கும். சமூக பொறுப்புணர்வு என்பது மட்டும்தான் இதன் அடிப்படை. இந்த வரிகள் அப்துல் கலாமுடைய உரையிலிருந்து எடுக்கப்பட்டவை, அதை அப்படியே வழங்குகிறேன். தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்கு போவோம், வாக்கு அளிப்போம், பிறகு வீட்டுக்கு திரும்பி நிம்மதியாக உட்கார்ந்து விடுவோம், ஒன்றுமே செய்ய மாட்டோம், எல்லாவற்றையும் அரசாங்கமே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். வீட்டுக்கு எதிரே குப்பை சேர்ந்து விட்டாலும் அரசாங்கம்தான் சுத்தம் செய்ய வேண்டும். தெருவெங்கும் குப்பையை வீசுவோம். பேருந்து டிக்கெட்டுகள், துண்டு சீட்டுகள் போன்றவற்றை தெருவிலே எறிவோம். எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துவதற்கு அரசாங்கத்தையே சார்ந்திருப்போம். ரயில் கழிப்பறைகள் சர்வதேச தரம் வாய்ந்தவையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் அவற்றை ஒழுங்காக பயன்படுத்த மாட்டோம். அதை பயன்படுத்திய பிறகு தண்ணீர் விட்டு கழுவவும் மாட்டோம். இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் நல்ல தரமான உணவை கொடுப்பதில்லை என்று புலம்புவோம். ஆனால் கிடைக்கின்ற முதல் வாய்ப்பில் அற்ப பொருட்களை திருடுவதை கூட நிறுத்த மாட்டோம். வரதட்சணை, பெண் சிசு கொலை போன்ற சர்ச்சைகளில் காரசாரமாக கலந்து கொள்வோம், வெளுத்து வாங்குவோம். ஆனால் இந்த முழக்கங்கள் யாவும் வீட்டுக்குள் புஷென்று காற்றில் கரைந்து போகும். வீட்டு பெண்களிடம் அதற்கு நேர்மாறாக நடந்து கொள்வோம். ஒட்டுமொத்த அமைப்பும் மாற வேண்டும். அதுவரை என்னுடைய மகனுக்கு சேர வேண்டியதை ஏன் தடுக்க வேண்டும் என்று குடும்பத்திற்குள் நியாயம் பேசுவோம். ஆக, அமைப்பை மாற்றுவது யார், யார் மாற்றப் போகின்றார்கள், அமைப்பு யார் யாரையெல்லாம் கொண்டது, அண்டை வீட்டார், மற்ற வீட்டார், மற்ற நகரத்து மக்கள், மற்ற சமுதாயங்கள், அரசாங்கம் ஆகியவற்றை மட்டும் கொண்டதுதான் அமைப்பா? நீங்கள் இந்த அமைப்பின் அங்கமில்லையா? என்னையா நியாயம் இது? சொந்த நாட்டை சீர்திருத்துகின்ற திராணியின்றி, தெம்பின்றி, சோம்பேறிகளைப் போல, கோழைகளைப் போல களத்தை விட்டே வெளியேறி வெளிநாடுகளில் குடியேறி அந்த நாட்டை புகழை பாடத் தொடங்கி விடுகிறோம். அமைதியாக உரையாற்றக்கூடிய அப்துல் கலாம் தான் நாடு என்று வரும்பொழுது மட்டும் இப்படி சீற்றமாக நம்மை கேள்வி கேட்கிறார். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் என்று யோசியுங்கள். தன்னை உருக்கி மெழுகுவர்த்தியாக தன் வாழ்க்கையே தியாகம் செய்து இந்த நாட்டுக்கு நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய நிலையில் இல்லை. சுதந்திரத்துக்கு முன்பு அப்படி ஒரு நிலை இந்த நாட்டுக்கு தேவையாக இருந்தது. இப்போது நீங்கள் மெழுகுவர்த்தியாக இருக்க வேண்டியதில்லை, அகல்விளக்காக இருந்தால் போதும். முதலில் நான் ஒளி பெற வேண்டும், அந்த ஒளியை மற்றவருக்கு சரியாக வழங்க வேண்டும். முதலில் நான் ஒளி பெறுவது என்பது என்னுடைய முயற்சி, முன்னேற்றம். அந்த ஒளியை சரியாக பிறருக்கு தருவது என்பது என்னுடைய குடும்ப கடமை, சமூக கடமை, நாட்டு கடமை, என் பணிக்கென்று இருக்கக்கூடிய கடமைகளை பொறுப்புணர்வோடு சரியாக செய்வது. இந்த இரண்டையும் கடந்து மூன்றாவது நிலை இன்னொரு அகல்விளக்கை ஏற்றி வைப்பது. இன்னும் பலர் முன்னேற, இந்த நாடு முன்னேற காரணமாக விளக்காக இருப்பது. அதனால்தான் அப்துல் கலாம் அவர்களை எப்பொழுது கேட்டாலும் அவருக்கு பிடித்த புத்தகங்கள், அவருடைய வாழ்வை மாற்றிய புத்தகங்கள் என்று அவர் இரண்டு புத்தகங்களை குறிப்பிடுவார். ஒன்று திருக்குறள், நாம் அனைவரும் அறிந்தது. இன்னொன்று முக்கியமானது, பல விளக்குகள் தந்த ஒளி என்ற புத்தகம். அதாவது லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்று லிலியன் வாட்சன் எழுதிய புத்தகம். ஆக, இந்த புத்தகத்தை நமக்கு அவர் ஏன் பரிந்துரைக்கிறார், அல்லது அந்த புத்தகம் அவரை ஏன் கவர்ந்தது என்று சொன்னால், அவருடைய வாழ்வே அந்த புத்தகத்தில் இருப்பது போலவே பல அறிவாளிகள், பல ஆசிரியர்கள், பல விஞ்ஞானிகள், பல குருமார்களுடைய ஒளியை பெற்றுக்கொண்டு உயர்ந்த ஒரு வாழ்வை கொண்டவர்தான் அப்துல் கலாம் அவர்கள். நாமும் கூட அப்படி முதலில் பல விளக்குகளில் இருந்து ஒளியை பெற வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தும். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், இங்கு நாம சரியாக இருப்பதற்கான அடிப்படை பண்புகள் என்று ஏதேனும் இருக்கிறதா என்றால், நம்மளவில் நாம் ஒழுக்கமாக இருப்பது, நாட்டின் அளவில், சமுதாயத்தின் அளவில் நேர்மையாக இருப்பது, இந்த இரண்டுமே முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன். ஒழுக்கம் குறித்து அப்துல் கலாமும் ஏராளமான கருத்துக்களை தொடர்ந்து போதித்து வந்துள்ளார். செல்லும் இடமெல்லாம் அதை பற்றியே மக்களிடம் பேசியுள்ளார். அனைவரையும் மதிக்கும் பண்பு வேண்டும். நமது முன்னோர்கள் காட்டிய அறவழியை நமது குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். வாழ்க்கையில் உழைத்து செல்வம் சேர்த்தோருக்கு ஈகை பண்பு வேண்டும். இதற்கெல்லாம் ஓர் அடிப்படை பண்பு வேண்டும், அதுதான் நல்லொழுக்கம் என்று அப்துல் கலாம் கூறுகிறார். அவரே ஏன் வேண்டும் என்பதற்கு விளக்கமும் தருகிறார். எண்ணத்திலே நல்லொழுக்கம் இருந்தால் நடத்தையில் அழகு மிளிரும், நடத்தையில் அழகு மிளிர்ந்தால் குடும்பத்தில் சாந்தி நிலவும், குடும்பத்தில் சாந்தி நிலவினால் நாட்டில் சீர்முறை உயரும், நாட்டில் சீர்முறை உயர்ந்தால் உலகத்தில் அமைதி நிலவும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை நல்லொழுக்கம் என்பது இந்த சிறு கவிதை மூலம் விளங்கும் என்று அவருடைய ஒரு உரையிலே அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார். நண்பர்களே, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற திருக்குறள் தெரிந்து வைத்திருந்தால் போதாது, அதை உணர்ந்து நாம் செயலாற்ற வேண்டும். நான் எளிமையாக சொல்வேன், அப்படி என்ன ஒழுக்கம்? ஒழுக்கம் என்பது ஒன்றுமல்ல நண்பர்களே. ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செய்தால் அதன் பேர் பழக்கம். அந்த பழக்கம் நன்மை தருவதாக நல்ல காரியமாக இருந்தால் அதன் பேர் ஒழுக்கம். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நாம் தேச நலனை நோக்கிய கனவோடு தொடர்ந்து நம்முடைய கடமையை சரிவரச் செய்து ஒழுக்கத்தோடு உயர்ந்தால் நாமும் உயரலாம், நாடும் உயரும். இது போன்ற முயற்சியிலே அவ்வப்போது நமக்கு சிறு சிறு சிக்கல்கள் வரும், தோல்விகள் வரும். இந்த தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பது இளைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. காரணம், இங்கே கவனம்தான் மிகப்பெரிய சிக்கல். ஒரே விஷயத்தை நோக்கி வாழ்நாள் முழுவதும் நம்மால் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடிவதில்லை. அதிலும் சமூக ஊடகங்களின் காலத்தில் கவனச்சிதறல் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் உங்களை காத்து கொள்ள முடியும் நண்பர்களே. எளிமையான ஒரு சிந்தனை சொல்கிறேன். சமீபத்தில் கிளாட் எனப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பொறி மனித குலத்தின் மிகப்பெரிய இழப்பு எது என்ற கேள்விக்கு ஒரு பதிலை தந்துள்ளது. நம்மால் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு ஏஐ, அந்த கருவிதான் ஆனால் நம்மை பற்றி சொல்கிறது. முன்பெல்லாம் மனிதர்கள் பல நேரம் சும்மா இருக்கும் நேரத்திலெல்லாம் ஏதேனும் கற்பனை செய்வார்கள். அந்த கற்பனை திறன்தான் இன்றைய கண்டுபிடிப்புகள், மனிதகுல முன்னேற்றம் அனைத்துக்கும் காரணம். ஆனால் இப்போது கொஞ்ச நேரம் கூட சும்மா இருந்து யோசிக்காமல் சிந்திக்காமல் எல்லா நேரமும் செல்பேசி கருவிகளை, மொபைல் போன்களை, இணையத்தை நோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள், ரீல்ஸ் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சிந்திக்கும் திறனை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் மனிதகுலத்தின் மாபெரும் இழப்பு என்று கிளாட் ஏஐ நமக்கு சொல்கிறது. நண்பர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது என்னுடைய கைக்குள் இருக்க வேண்டுமே தவிர நான் அதன் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. அப்படி என்றால் இந்த ஊடகங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சுமார் 9 சமூக ஊடகங்களில் இருக்கிறேன், ஆனால் எந்த பயன்பாடும் என்னை நெருக்குவதில்லை. என்னை பிடித்துவிட முடியாது, என்னை பீடித்துவிட முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு நேர கட்டுப்பாடு, ஒரு திட்டமிடுதலை வைத்திருக்கிறேன். இவ்வளவு நேரம்தான் ஒரு நாளைக்கு சமூக ஊடக பயன்பாடு என்ற ஒரு எளிய கட்டுப்பாடை மட்டும் வைத்து கொண்டால் உங்கள் இலக்கில் கவனம் சிதறாமல் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முடியும். எல்லா முயற்சிகளிலும் நான் முன்பே சொன்னது போல சிக்கல்கள் வரும், தடைகள் வரும். அந்த தடைக்கற்களை படிக்கற்களாக நீங்கள் மாற்ற முடியும். அதை மாற்றுவதற்கு நான் ஒரே ஒரு எளிய பயிற்சி முறையை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உளவியலாளராக என்னால் இந்த பயிற்சி முறையை உங்களுக்கு வழங்க முடியும். சைக்காலஜியில் இதை இல்லீயிசம் என்று சொல்வார்கள். வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து நீங்கள் ஒன்றும் செய்யப்போவதில்லை. அது ஒரு முறை. அது என்ன இல்லீயிசம்? ஒவ்வொரு முறை நீங்கள் தோல்வியை தழுவும் போதும், ஒவ்வொரு முறை ஒரு சிக்கலுக்கு வரும்போதும் அந்த சிக்கலை உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளாமல் அதை பொதுவான ஒரு செய்தியாக புரிந்து கொள்ளுங்கள். அப்போது உங்கள் மூளை அந்த உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு திறம்பட செயல்பட்டு பிரச்சனைகளை களைந்துவிடும். அதாவது, என் பெயர் முருகபாரதி அல்லவா, இப்பொழுது நான் ஒரு விஷயத்தில் தோற்றுவிட்டேன் என்று வைத்துக் கொள்வோமே. ஒரு நேர்முகத் தேர்வு சென்றிருக்கிறேன், அதில் தோற்றுவிட்டேன் என்றால் நான் தோத்துவிட்டேன், நான் தோத்து போயிட்டேன், நான் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிட்டேன் என்று என் மனதுக்கு சொல்லிக்கொள்வதற்கு பதிலாக, முருகபாரதி நேர்முகத் தேர்வில் தோற்றுவிட்டார், முருகபாரதி இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு நான் அந்த வார்த்தையை யாரோ மூன்றாவது நபர் போல பெயரிட்டு அதை வாக்கியமாக என் மனதிற்குள் செலுத்தினால், முருகபாரதி இன்டர்வியூவில் ஃபெயில் ஆனால் எப்படி அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்கான சிந்தனை இயல்பாகவே நம்முள் ஊற்றெடுக்கும். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் தேர்ந்தவர்கள். தானே அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் போது மட்டும்தான் எழுந்து வர முடிவதில்லை. எனவே இந்த ஒரு அடிப்படையான உளவியல் பயிற்சி இல்லையிசம் என்பதை முயற்சி செய்து பாருங்கள். எப்பேற்பட்ட தோல்வியில் இருந்தும் நீங்களும் நிச்சயமாக முன்னேறி வர முடியும். இங்கே ஒவ்வொருவரும் சாதிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கலாம் அவர்களுடைய 80வது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அவருடைய நண்பர்கள் ஒரு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்பொழுது குடியரசுத் தலைவராக கலாம் அவர்கள் இருந்தார், 2010 என்று நினைக்கிறேன். ஆயினும் கூட அவர் அதை பெரிதாக கொண்டாடவில்லை. அவர் ஒரு நிகழ்வுக்கு சென்றிருந்த இடத்தில் ஒரு தனி அறையில் ரகசியமாக அவருடைய நண்பர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அறைக்குள்ளே அப்துல் கலாமை அழைத்து சென்றதும் அவர் எந்த அலட்டலும் இல்லாமல், ஓ பிறந்த நாள் கொண்டாட்டமா, சரி என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தார். அங்கே ஒரு கேக் வைத்திருந்தார்கள். அந்த கேக்கில் நமக்கெல்லாம் தெரியும், இப்பொழுதெல்லாம் அந்த பர்த்டே கேண்டில் என்று சொல்லக்கூடிய பிறந்த நாள் எண்களை குறிப்பிடக்கூடிய மெழுகுவர்த்தி, அதில் 80 என்ற இரண்டு மெழுகுவர்த்திகள், 80 என்ற வயதை குறிக்குமாறு வைக்கப்பட்டிருந்தது. அப்துல் கலாம் அதை பார்த்ததும் கேட்டார், என்ன 80 என்று வைத்திருக்கிறீர்கள் என்று. ஆம், உங்களுக்கு 80 என்று நண்பர்கள் கேட்க அப்துல் கலாம் சொன்னாராம், நான் பிறந்து இந்த உலகை பார்த்ததிலிருந்து 80 என்று நீங்கள் கணக்கிட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் 1980 ஏவுகணைகளை விண்ணில் செலுத்திய பிறகுதான் இந்த உலகமே என்னை பார்த்தது. அதிலிருந்து கணக்கிட்டால் எனக்கு 30 ஆகிறது. நாம் என்று இந்த உலகை பார்க்கிறோமோ அது பெரிய விஷயம் அல்ல, என்று இந்த உலகமே நம்மை பார்க்கிறதோ அன்றுதான் பிறந்த நாள், அதுதான் நாம் சாதித்த நாள் என்று அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு சொல்கிறார். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகையே நம்மை திரும்பி பார்க்க வைப்போம். அது நல்ல ஒரு செய்தியின் மூலமாக திரும்பி பார்க்க வைப்போம். இந்திய நாட்டை முன்னேற்றுவோம். அப்துல் கலாம் புகழ் ஓங்கட்டும். இந்தியா இன்னும் மேன்மையடையட்டும். அதற்கு நீங்களே காரணமாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சிகரம் தொட்ட கலாம் பாரதம் போற்றும் பெருந்தகை என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு கவி முருகபாரதி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.